الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد، أنبت كوريا سغودر غلي تايمار غلي يمدي ماذان دا إند أندقودلل நாம் கலந்து கொண்டு அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை தெரிந்து அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி ஈருலகிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நன்னோக்கத்தோடு இவ்விடத்தில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, எமது இலட்சியம், எமது நோக்கம் என்னதோ அதை முழுமையாக அடைந்து கொள்ளும் பாக்கியத்தினை அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. பேசக்கூடிய எனக்கும் இந்த பேச்சை செவி சாய்க்கக்கூடிய உங்களுக்கும் இஹ்லாஸ் எனும் மன தூய்மையையும் நாம் செவி சாய்ப்பதை எமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி நல்லமல்கள் அதிகம் செய்யும் மக்களாக ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையை ஆரம்பத்தில் நான் செய்து கொள்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய எமது உரையில் தலைப்பாக நாம் கொண்டிருப்பது ஒரு விசுவாசி தனது வாழ்வில் கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பண்பு. இந்த பண்பு யாரிடத்தில் இல்லையோ அவர்கள் முழுமையான ஈமான் உள்ள ஒரு மனிதனாக இருக்க முடியாது. அல்லாஹு தஆலா அருள்வேதத்தில் பல்வேறு வசனங்களில் இந்த பண்பை குறிப்பிட்டு காட்டுகின்றான். இறை தூதர்களான நபிமார்களும் கூட இந்த பண்போடு இருந்தார்கள் என்பதையும் அல்லாஹு தஆலா பல இடங்களில் சொல்லி காட்டுகின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே இஸ்லாம் வாழ்க்கையில் எப்படி நமக்கு வணக்க வழிபாடுகளை சொல்லித்தந்ததோ இதே போன்றுதான் எமது பண்பு உயர்ந்ததாக சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, வாழ்க்கையின் இரு கோணங்களான ஒரு புறம் எமது வணக்க வழிபாடுகள், அடுத்த புறம் நாம் மேற்கொள்ள வேண்டிய பூண்டிருக்க வேண்டிய நல்ல பண்புகள், இந்த இரண்டுமே ஒன்றிணைந்தால்தான் ஒரு விசுவாசி உயர்ந்தவனாக ஆக முடியும். எனவே இஸ்லாம் போதிக்கக்கூடிய பண்புகள் என்று நாம் பார்த்தால் சகோதரர்களே, பல நூற்றுக்கணக்கான பண்புகளை இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. ஆனால் அது அனைத்தையுமே நாம் ஒரு பயானில் சொல்லி முடிக்க முடியாது என்பது நீங்கள் தெரிந்த விடயம். எனவே அந்த பண்புகளில் ஒன்று மிக முக்கியமானது, வாழ்க்கையில் மிக அவசியமானது, அது இல்லாவிட்டால் ஈமான் முழுமை பெறுமா என்று கூட நாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு மிக உயர்ந்தது. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் எங்களை பார்த்து சொல்கின்றான், வ அஹ்சினு, நீங்கள் உபகாரம் செய்பவர்களாக இருங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், அவ்வாறு உபகாரம் செய்பவர்களை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். சகோதரர்களே, உபகாரம் என்று சொல்கின்ற போது உங்களுக்கு தெரியும் இது ஒரு விரிந்த அர்த்தம் கொண்ட தமிழ் வார்த்தை. ஆனால் இங்கு இந்த அல் குர்ஆன் வசனம் உபகாரம் என்பது ஒன்று எதை நோக்காக கொள்கிறது என்றால், இமாம் சஅதி ரஹிமஹுல்லா அவர்கள் அல்லாஹு தஆலா காரூனை பார்த்து போட்ட ஒரு சட்டம், வ அஹ்சின் கமா அஹ்சன் அல்லாஹு இலைக், எப்படி அல்லாஹ் உனக்கு உபகாரம் புரிந்தானோ அப்படி நீயும் மனிதர்களுக்கு உபகாரம் செய்பவனாக இரு. இமாம் சஅது ரஹிமஹுல்லா அவர்கள் வ அஹ்சின் என்ற இந்த வார்த்தைக்கு தஃப்சீர் எழுதும் போது அடுத்ததாக பிரக்கெட்டில் போடுகிறார்கள், இலல் இபாது, அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். சகோதரர்களே, பிறருடைய நலன் எதுவோ இதில் கவனம் கொள்வது என்பதுதான் இந்த இஹ்சான் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எமது இன்றைய பயானுடைய தலைப்பாக பிறர் நலம் பேணுதல், பிறர் நலம் பேணுதல்.
சகோதரர்களை, பிறர் என்ற வார்த்தையை சொல்லும் போது நீங்கள் நினைக்கலாம், ஆம் எமது முஸ்லீம்களுடைய நன்மை நலவு என்னதோ அதை பேணி நாம் வாழ வேண்டும் என்று. ஆம் அது உண்மைதான். ஒரு விசுவாசியை பொறுத்தவரைக்கும் தனது சகோதர ஈமானிய முஸ்லிமின் நலவில் அதிகம் கவனம் செலுத்துபவனாக இருப்பான். ஆனால் இஸ்லாம் அதோடு மாத்திரம் இந்த உபகாரத்தினுடைய அர்த்தத்தை சுருக்கிக் கொள்ளவில்லை. சகோதரர்களே, அதைவிட பரந்த ஒரு அர்த்தத்தை முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கூட இந்த உபகாரத்தை நாம் செய்யலாம். இன்னும் சொல்ல போனால் மனித இனத்தை தாண்டி மிருக இனங்களுக்கு கூட, சகோதரர்களே, மிருக இனம் மாத்திரமல்ல உயிரற்ற சடப்பொருட்களுக்கு கூட ஒரு மனிதன் உபகாரம் செய்பவனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பரந்த அர்த்தத்தை தான் இந்த உபகாரம் என்ற வார்த்தையில் இஸ்லாம் எமக்கு போதிக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சகோதரர்கள், அல்லாஹு தஆலா குர்ஆனில் சூரத்துல் பக்கராவில் வஅன்ஃபிகூ ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்யுங்கள், வலா துல்கு ஐதீக்கும் இல தஹ்லுகா, உங்கள் கரங்களை அழிவில் போட்டுக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்கள், உங்கள் கரங்களை நீங்கள் அழிவில் போட்டுக் கொள்ளாதீர்கள், வஅஹ்சினு, உபகாரம் செய்பவர்களாக நீங்கள் இருங்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் உபகாரம் செய்யும் மக்களை விரும்புகிறான் என்று சொல்கின்றான். சகோதரர்களே, பிறர் நலம் பேணி வாழக்கூடிய இந்த பண்பை அல்லாஹ் விரும்புவதாக அல் குர்ஆனில் எங்களிடம் பிரஸ்தாபிக்கின்றான். எங்களுக்கு தெரியும் நபிமார்களை பற்றி அல் குர்ஆன் கூறக்கூடிய சூரத்து சாஃபாத்தை நீங்கள் எடுத்து யோசித்து படித்து பாருங்கள். இந்த சூரத்து சாஃபாத்தினுடைய தர்ஜமாவை படித்தால் விளங்கும். அல்லாஹு தஆலா சலாமுன் அலா இப்ராஹிம், இப்ராஹிம் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், இப்ராஹிம் மீது அல்லாஹ்வினுடைய சாந்தி உண்டாகட்டும் என்று இப்ராஹிம் நபியை புகழ்ந்து சொல்லிவிட்டு, இன்னா கதாலிக நஜிஸில் முஹ்சினீன், இப்படித்தான் உபகாரிகளுக்கு நாம் பிரதி கூலி வழங்குபவர்களாக இருக்கிறோம், உபகாரம் செய்பவர்களுக்கு நாம் கூலி வழங்குபவர்களாக இருக்கிறோம் என்று இப்ராஹிம் நபியை புகழ்ந்தான். அடுத்து இன்னும் ஒரு வசனத்தில் நாம் பார்க்கிறோம், சலாமுன் அலா நூஹிம் ஃபில் ஆலமீன், அகிலத்தார்களில் நூஹின் மீது அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டும் என்று அல்லாஹ் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பிரஸ்தாபித்து கூறிவிட்டு, கதாலிக நஜிஸில் முஹ்சினீன், இப்படித்தான் உபகாரிகளுக்கு நாங்கள் கூலி வழங்குபவர்களாக இருக்கிறோம். சகோதரர்களை, அதே சூரத்தில் நாம் பார்க்கிறோம் வேறொரு வசனத்தில் அல்லாஹு தஆலா சலாமுன் அலா மூசா வ ஹாரூன், மூசா ஹாரூன் ஆகிய நபிமார்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும் என்று அல்லாஹு தஆலா அவர்களை புகழ்ந்து கூறிவிட்டு, இன்னா கதாலிக நஜிஸில் முஹ்சினீன், இப்படித்தான் நல்லவர்களுக்கு உபகாரிகளுக்கு நாம் கூலி வழங்குபவர்களாக இருக்கிறோம் என்று சொல்கின்றான். சகோதரர்களே, குர்ஆனுடைய இன்னொரு வசனத்தை பார்த்தால், இன்ன ரஹ்மத்தல்லாஹ், அல்லாஹ்வினுடைய அருள் அவனுடைய கருணை, கரீபுன் மினல் முஹ்சினீன், முஸ்லிம்களான உபகாரிகளுக்கு மிக சமீபமாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். சகோதரர்களே, ஆக இஹ்சான் என்று சொல்லக்கூடிய உபகார பண்பு, பிறர் நலம் பேணக்கூடிய இந்த பண்பு மனிதர்களாகிய மூமீன்களாகிய இவர்களுடைய குணம் காரணம் அல்லாஹ் நேசிக்கும் பண்பு என்பதை அல்லாஹு தஆலா எங்களுக்கு விளக்கி சொல்கிறான். சகோதரர்களே, இந்த பிறர் நலம் பேணுதல் என்று சொல்லும் போது உங்களுக்கு தெரியும் அதனுடைய எதிர்பதம் என்ன, எதிர்பதம் என்ன? ஆ, பிறர் நலம் பேணுதலுடைய எதிர்வார்த்தை சுயநலம், அப்படித்தானே? சமுதாயத்தில் ஒரு சாரார் இருக்கிறார்கள், எந்தளவு சுயநலம் என்றால் சகோதரர்களே, தன்னுடைய பிள்ளைகளை பற்றி கூட அவர்களுக்கு கவலை இல்லை, அவர் நிரம்பிச்சிருந்தால் அல்ஹம்துலில்லாஹ்ன்றார். பிள்ளைகள் திண்டதா இல்லையா, வெளியில நல்ல சாப்பிட்டு போட்டு வந்துருவாரு, வீட்டுல வந்து வைஃப்ட்ட கேட்பாரு, என்ன பிள்ளைகள் ஏதாவது கொடுத்தீங்களா, இல்ல ஒன்றும் இல்லையே, எல்லாம் நேரத்தோட சொல்லக்கூடாது, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அப்படி பையன் இருந்து கூட பார்ப்பாரு. அப்ப பிறர் நலம் என்பதில் சகோதரர்களே எந்த அளவுக்கு சுயநலம் என்றால், தனது குடும்பத்தை பற்றி கூடிய பிற நலம் இல்லை, சுயநலம் தலை மீது அடித்து விட்டது, தனது நலன் எதுவோ அது மட்டும்தான். இன்னும் சிலர்களை நாம் பார்ப்போம், தான் தன்னுடைய குடும்பம் என்ற பிறநலம் இருக்கிறது, ஆனால் இது குறுகிய பிறநலம், சுயநலம் கொஞ்சம் விரிவடைந்திருக்கின்றது, குடும்பத்தை சார்ந்து தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய குடும்பம் என்று மாத்திரம் தன் சேவையை சுருக்கிக் கொள்வார்கள். குடும்பத்தை தாண்டி அயலகத்தாரோ அல்லது ஊராரோ இப்படி போனால் அவர்களுடைய பங்களிப்பு எந்த வகையிலும் அந்த திருநாமம் பேசப்படாமல் இருப்பதை நாம் பார்ப்போம். அப்ப எனவே சுயநலம் சமயத்தில் தன்னோடு மாத்திரம் சுருங்கிக் கொள்கிறது, பிற சிலநமயத்தில் தன்னுடைய குடும்பத்தோடு மாத்திரம் சுருங்கிக் கொள்கிறது. சகோதரர்களே, ஒரு உண்மை விசுவாசி இப்படி இருக்க மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படித்த நாம் ஆரம்பத்திலேயே நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்னாலேயே, இப்ப எங்களுக்கு தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பதியப்பட்டது என்றால், கவனிக்கப்பட்டது என்றால், எப்போது கவனிக்கப்பட்டது? அவர் இறை தூதராக ஆன பிறகுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறுபிராயம், அதற்கு பிறகு வாலிபம், அதற்கு பிறகு இறை தூதராக ஆகும் வரைக்கும் 40 வயசு வரைக்கும் உள்ள டீட்டெயில்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவா தான் இருக்கு. ஏன்? காரணம், இவர் இறை தூதராக ஆகுவார் என்பது யாருக்கும் தெரியாது. அப்படித்தானே? இப்போ ஒரு மனிதனை நாங்க கூடிய கவனம் உள்ளவர்களாக எப்போது பார்ப்போம்? இப்போ உதாரணமா ஒருவர் வாராருன்னு வைங்க, இவர் யாருன்னு நாங்களுக்கு தெரியாது, என்ன செய்வோம்? வாராரு இருக்கிறாரா அப்படின்னு விட்டுருவோம். வாரவர் ஒரு படித்த கல்விமான் என்று நமக்கு தெரிந்தால் அவர் வருகின்ற போது எங்களை ஆக்ஷன் என்ன செஞ்சிடும்? ஒரு படிச்ச மனுஷன் வராரு, அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு சீட்டையாவது நாங்க என்ன செய்வோம், வாங்க வாங்க இங்க இருங்கன்னு சொல்லி ஒரு சீட்டையாக கொடுப்பாங்க. சரி, வாரவர் படித்தவராக இருப்பதோடு நாட்டினுடைய ஒரு பெரிய பதவியில் இருப்பார் என்று சொல்லுவோமே. உதாரணத்துக்கு இந்த ரியாத் மாநகரத்தில் இப்போது நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இலங்கை இந்திய தூதுர் ஆலயத்தினுடைய தலைவர் தூதுவர் வாரார்னு சொன்னா நாங்க யாரும் என்ன செய்ய மாட்டோம், சுமரிக்க மாட்டோம். அவரை தெரிஞ்ச 4 பேர் எலும்பி போய் வாங்க சேர்ந்து வரவேற்று என்ன செய்வாங்க, விசேஷமா ஒரு சீட்டும் போட்டு கொடுத்து. ஏன்? அவருடைய வெறும் உடம்பை மட்டும் தெரிஞ்சு வைக்கவில்லை, அவர் யார் என்பதை மட்டுமல்ல அவருடைய கல்வி தகைமை என்ன, என்ன போஸ்ட்ல அவர் இருக்கிறார் என்பதெல்லாம் தெரிந்த உடனே என்ன செய்து அவரை பற்றியுள்ள கவனம் அதிகரிக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆக்கப்படும் போது அன்றுதான் அவர் என்ன செய்கின்றார், பிரஸ்தாபம் ஆகின்றார். அதற்கு முன்னால் அவர் யார் எவர் என்பதை சமுதாயத்தில் சாதாரண வாழ்க்கையான மக்கள் கூர்ந்து கவனிக்கவில்லை. சகோதரர்களே, ஆனால் அவருடைய மனைவி தெரிந்து வைத்திருந்தார்கள், அன்னை ஹதீஜா தெரிந்து வைத்திருந்தார்கள். அதனால்தான் பதட்டத்தோடு பதறிக்கொண்டு நபி வந்து, யா ஹதீஜா ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்று சொல்லி பயந்து வந்து சொன்ன நேரத்தில் அந்த புண்டாட்டி எப்படி ஆறுதல் சொன்னார்கள். சுபஹானல்லாஹ். சகோதரர்களே, கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கின்றேன், அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டான். ஏன்? அவரிடம் இருந்த நல்ல பண்புகளை அடுக்கிக் கொண்டே போனார்கள். சகோதரர்களே, அந்த நல்ல பண்புகள் என்ன என்பதை பாருங்கள். சுருக்கமாக ஒரு வார்த்தை சொல்லலாம், சுருக்கமாக ஒரு வார்த்தை சொல்லலாம். என்ன நல்ல பண்பு? பிறர் நலன் பேணுதல். இதுதான் நபியிடத்தில் இருந்தது. அது அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக என்ன செய்தார்கள், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அடுக்கிக் கொண்டே போய்த்தான் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை கைவிடவே மாட்டான், நீங்கள் உங்களுக்காக வாழும் மனிதன் அல்ல, உங்களை மாத்திரம் கவனத்தில் கொண்டு இருப்பவர் அல்ல நீங்கள், நீங்கள் இப்படி இப்படி எல்லாம் சமூக சேவையில் ஈடுபடுபவர்கள் என்று நபியுடைய குணநலன்களை சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, நபிமார்கள் அவர்கள் இறை தூதர்களாக ஆகுவதற்கு முன்பே அந்த பண்பை அல்லாஹ் அவர்களில் வளர்த்து வைத்திருந்தான். இறை தூதராக ஆன பிறகு அது எந்த அளவு மேம்பட்டிருக்கும் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களாகிய நாங்களும் இதே பண்பாடு கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை எப்படியெல்லாம் வலியுறுத்தி இருக்கிறார்கள். சகோதரர்களே, ஆச்சரியத்தின் உச்சக்கட்டத்துக்கே நாம் சென்று விடலாம். அந்த அளவுக்கு பொன்மொழிகள் மலிந்து காணப்படுகின்றது. பிறர் நலம் கவனம் எந்த அளவு ஒரு மூமினிடம் இருக்க வேண்டும் பாருங்கள். ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அஸ்ஸாஈ அலல் அர்மலதி மிஸ்வல் மிஸ்கீன், ஒரு ஏழைக்காக ஒரு விதவைக்காக முயற்சிக்க கூடிய மனிதன் இவன் எந்த அளவுக்கு உயர்ந்தவன் என்றால், எந்த அளவுக்கு உயர்வான அந்தஸ்து கொண்டவன் என்றால், சகோதரர்களே சொன்னார்கள், கல் முஜாஹிதி ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடும் மனிதனை போன்று. சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் இஸ்லாத்தில் மிக மிக உயர்ந்த ஒரு அமல் இருக்கும் என்று சொன்னால் அது ஜிஹாது தான். ஜிஹாதை விட சிறந்த ஒரு அமல் கிடையாது. இதை நபி அவர்களே ஹதீஸ்களில் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். உண்மைதான் சகோதரர்களுக்கு தெரியும், ஜிஹாதுக்கு போய் ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அதற்கு பிறகு வாழ்க்கையில் அவனுக்கு அமல் செய்வதற்கு வாய்ப்பு கிடையாது. அப்படித்தானே? ஜிஹாதுக்கு போவது என்பது என்ன? உயிரை வழங்குவது. உயிர் இருக்கும் வரைக்கும் தான் அமல் எல்லாம். உயிர் போய்விட்டதா? இல்ல, ஆடி அசைய முடியாது. எனவே அல்லாஹ் எப்படி ஆக்கிவிட்டான்? ஜிஹாதில் கலந்து கொள்பவர்களுக்கு அல்லாஹ்விடம் மிகப்பெரிய அந்தஸ்து. அதனாலதான் அல் குர்ஆன் என்ன சொல்லுது? வலா தஹ்சபன்னல்லதீன குதிலோ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா. அல்லாஹ்வுடைய பாதையில் இறந்தவர்களை இறந்தவர்களாக நினைக்காதீர்கள். உண்மையில் செத்து விட்டார்களா இல்லையா? மூத்தா போனார்களா இல்லையா? போய்விட்டார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கின்றான் மக்களே? வலா தஹ்சபன்னல்லதீன குதிலோ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா. அவர்களை மரணித்தவர்களாக நீங்கள் நினைக்காதீர்கள். பல் அஹ்யபல்ஹும் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம். அவர்கள் தங்கள் இறைச்சகனிடம் உயிரோடு இருக்கின்றார்கள். யுர்ஸகூன், அவர்களுக்கு உணவளிக்கப்படுகிறது என்று அல்லாஹ் சொல்கின்றான். சகோதரர்களே, அந்த ரிஸ்க் என்ன, அந்த வாழ்க்கை என்ன என்பதையெல்லாம் நாம் பேசவில்லை. அதற்கு டைம் எடுக்கும். விளங்கிச்சா? அல்லாஹ் சுருக்கமாக சொல்கின்றான், ஏனைய மாண்டு போன மனிதர்கள் போன்று நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? அவர்களை சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். சகோதரர்களே, அவ்வளவு பெரியாமல் நபி அவர்கள் அதே ஹதீஸில் மீண்டும் சொல்கிறார்கள், இரவெல்லாம் நின்று தொழும் மனிதனை போன்று, பகலெல்லாம் நோன்பு நோக்கும் மனிதனை போன்று, அந்த அளவுக்கு பெரிய அமல் ஏழைக்காக, அதே போன்று விதவைக்காக உழைப்பு செய்யக்கூடிய மனிதன். சகோதரர்களே, சமயத்தில் நாம் நினைக்கலாம், யாராவது ஒரு கஷ்டமான மனிதர் என்னிடம் ஏதாவது வேண்டுகோள்களை வைத்தால் ஒரு கால் நான் அதற்கு தகுதி இல்லாதவனாக இருக்கலாம். என்னிடம் வந்த வேண்டுகோள் இதை நிறைவேற்றி கொடுக்கும் வசதி என்னிடம் இல்லாமல் இருக்கலாம். சகோதரர்களே, நான் எனது சொத்திலிருந்து தான் செய்ய வேண்டும் என்பது எந்த கடமையும் அல்ல. நான் எனக்கு தெரிந்தவர்களிடம் பேசி அந்த தேவையை நிறைவேற்றி கொடுத்தாலும் கூட, ஏழை எளியவர்களுக்காக உழைப்பு செய்யும் மனிதன் என்று யாரை போற்றி நபி அவர்கள் சொன்னார்களோ அந்த மனிதனுடைய பாக்கியத்தை அடைபவர்களாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, ஒரு முறை ஒரு சவுதி இந்த நாட்டைச் சேர்ந்த ஒரு சகோதரோடு ஒரு மனிதனுடைய தேவை சம்பந்தமாக பேசிக் கொண்டிருந்த நேரம் ஒரு வார்த்தையை சொன்னார், புண் எழுத்தால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை. நாம் அசந்து போய்விட்டோம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய வார்த்தையை சொன்னார். இந்த சபை அதை கூறுவதற்கு மிக பொருத்தமாக இருக்கும். சகோதரர்களே, அந்த பண்பை நாமும் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கின்றேன். என்ன சொன்னார் தெரியுமா? என்னை பார்த்து சொன்னார், ரம்ஜான், நான் எனக்காக யாரிடமும் கேட்க மாட்டேன். பாருங்க, நான் எனக்காக யாரிடமும் கையேந்த மாட்டேன், ஆனால் இன்னொரு சகோதரருக்காக இன்னொருவருடைய காலில் விழ வேண்டிய தேவை ஏற்பட்டாலும் விழுவதற்கு நான் தயார். நான் எனக்காக யாரிடமும் கேட்க மாட்டேன், ஆனால் இன்னொருவருடைய தேவைக்காக பிறருடைய காலில் விழுந்தால் தான் அதை நடக்கும் என்றால் அதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார். சகோதரர்களை நினைத்து பாருங்கள், அதிசயமும் ஆச்சரியமும். சுபஹானல்லாஹ், பிறருக்காக நாலு வார்த்தையை நாம் பேசி அவருடைய தேவையை நிறைவேற்றி கொடுத்தால் சில சமயத்தில் நாம் யோசிப்போம், எப்படி பேசுறதும் தலையை சொல்வாரு, என்ன செய்யறது, கேட்டு தரல என்று சொன்னா. இல்லை சகோதரர்களே, நாம் ஒரு முயற்சியில் ஈடுபடுகின்றோம். பாருங்க, எந்த அளவுக்கு நபியவங்க எங்களை ஆர்வப்படுத்துறாங்க என்று சொன்னா, இன்னொரு ஹதீஸ் புகாரி முஸ்லிம் ஆகிய இரண்டு கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குல்லு சுலாமா மினன் நாசி அலைஹி சதகா என்று சொன்னார்கள். உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டுக்காகவும் நீங்கள் தர்மம் செய்து ஆக வேண்டும். சகோதரர்களே, உடம்பில் 360 மூட்டுக்கள் இருக்கிறது. இதை அல்லாஹ்வுடைய ரசூலே சொல்லி இருக்கின்றார்கள். இந்த 360 மூட்டுக்காக நாம் நாளாந்தம் சதகா செய்வது எம் மீது கடமை. சரி, ஒரு மூட்டுக்கு ஒரு ரியால் வச்சா என்ன ஆகும்? 360 ரியால். சம்பளமே 500-600 தான். அப்ப இதுல ஆஃப் நாங்க சதக்கா கொடுத்தா நாங்க எங்க போறதுன்னு கேட்போம். சகோதரர்களே, சதக்காவுடைய வாசலை நபி அவர்கள் விசாலப்படுத்தினார்கள். சதக்கா என்று சொல்லும் போது எப்போதுமே நாம் நினைப்பது பணத்தை தான். அதுதான் பிழை. சதக்கா என்றால் நாங்கள் என்ன செய்கிறோம்? இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு, அன்றைக்கு ஓல்சினையாலேருந்து மலசுக்கு ஒரு ஒர்க் ஷாப்பு போய் வண்டியை கொடுத்துட்டு டெக்ஸி ஒன்றில் மலசை நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது அந்த டிரைவர் பாகிஸ்தான் டிரைவர், சதக்கா சம்பந்தமாக பேச்சு வந்தது. அப்ப சதக்காவுடைய சில சிறப்புகளை சொல்லும் போது அவர் உடனே எனதுமா கேட்டாரு, சதக்கா எங்க சல்லிக்கு சதக்கா சேர்த்துக்கிட்டு கேட்டார். இப்ப 1000 தலையில வெட்ட வேற போட்டிருக்காங்க அப்படித்தானே. அதுக்கெல்லாம் கெட்டி கெட்டி வர்ற நேரத்தில் சுபஹானல்லாஹ் சகோதரர்களே, ஒவ்வொரு வினாடிக்கும் எவ்வளவு என்றதை கல்குலேட் பண்ணி வச்சுக்காங்க. நான் இத்தனை கிலோமீட்டர் ஓடுனா இவ்வளோ எனக்கு பெட்ரோல் செலவாகும், எனக்கு வார வருமானத்தில் இவ்வளோ போகுது என்று சொல்லி என்ன எல்லாம் கல்குலேட் பண்ணி இவ்வளவு தான் என்னுடைய வாழ்க்கை நாளாந்த வருமானம் என்றெல்லாம் சுபஹானல்லாஹ் மிச்சம். அப்போ அவர்கிட்ட சதக்காவை பற்றி பேசவும் அவர் சொன்ன பதில் என்ன, என்ன நிறைய சல்லியா இருக்கு சதக்கா கொடுக்கறதுக்கு. நான் சொன்ன ஏப்பா சதக்கான்னு சொன்னால் 1000-2000 பற்றி நினைக்கிறேன், நான் உனக்கு 1000 ரியால் கொடு நான் சொன்னேன்னா, நான் இந்த 500 ரியால் சதக்கா செய்யறா சொன்னேன், நாளாந்தம் 1 ரியால் ஆதா மாஃபி முஷ்கிலாங்கிறார். சகோதரர்களே, நாளாந்தம் 1 ரியால், நான் 1 ரியாலை சொல்கின்றேன், ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன தொகை அதை விடவும் குறைந்ததுதான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது சகோதரர்களே 1 ரியாலுக்கு ஒரு 5 ஈச்சப்பழம் எடுக்கலாம் அப்படியா இல்லையா? நீங்க ஈச்சப்பழம் மார்க்கெட்ல போய் 1 ரியால கொடுத்து பாருங்க, இந்தா ஈச்சப்பழத்துல பாதியில தரமாட்டான், ஒரு 4-5 ஈச்சப்பழம் தூக்கி தந்தவன். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப பேக்கெட்டிக்கு 1 கிலோ பேக்கெட் ஈச்சப்பழம் அப்படித்தானே, என்ன 10 ரியால் இருந்து 15 ரியால் வரைக்கும் ஒவ்வொரு குவாலிட்டியை பொறுத்து டிஃபரெண்ட் ஆகிது. 1 கிலோ ஈச்சப்பழத்துல சுபஹானல்லாஹ் கிட்டத்தட்ட அதுல 50-60 ஈச்சப்பழம் இருக்கும். சரி சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னது என்ன, இத்தகுன்னார் வலவு பிஷக்கு தமரா, ஒரு பேரித்த துண்டை தர்மம் செய்திருக்காங்க. இப்ப நாங்க யாருக்காவது பேரித்த துண்டை கொடுத்தா என்ன நினைப்பான், என்ன எங்களுக்கு நையாணி பண்றீங்கன்னு கேட்பான். ஒருத்தர் இஃப்தாருக்கு கூப்பிட்டு செஞ்சு பாருங்களேன், 10 பேரை இஃப்தார கூப்பிட்டு ஒவ்வொரு இஃப்தார் அந்த பெக்ல வந்து ஒரு 1/2 ஈச்சப்பழத்தை வச்சு பாருங்க, மரியாதை செய்தீர்களா அவமரியாதை செய்தீர்களா என்னப்பா பாத்தீங்களா, கூப்பிட்டு செஞ்ச வேலைய அப்படின்னு சொல்லி வெளியில போறதே துவா செய்யறதுக்கு பதிலாக பதுவா செஞ்சுட்டு போவான். இதுதான் நடக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம், வளமையாக 2 தேவண்ட நம்ம 4 வைக்கும், அவருக்கு 2 தான் தேவண்டு வைங்க, நாங்க என்ன செய்வோம், 4 வச்சிருவோம். எந்த ஒரு இஃப்தார் சபையிலையும் பாருங்க, தேவைக்கு அதிகமாகத்தான் இருக்கிறது. எந்த அளவுக்கு சகோதரர்கள் வந்து அப்ப அந்த தேவையை முடிச்சுட்டு நைட் டின்னருக்கும் சேர்த்தான் எடுத்துட்டு போறாங்க சகோதரர்களை, அந்த அளவுக்கு அதிகமாக வைக்கப்படுகின்றது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகா செய்யுமாறு சொல்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும், 360 சதகாக்களை செய்ய வேண்டும். உண்மையில் அல்லாஹ்வுடைய ரசூல் மிக அறிந்தவர், பணத்தால் தர்மம் செய்கள் என்றால் மக்களுக்கு அது சிரமமாக ஆகும். எனவே அந்த ஹதீஸ்லேயே தொடர்ந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, சொன்னாங்க, நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு தஸ்பீஹும் சதகாதான், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தஹ்லீலும் லா இலாஹா இல்லல்லாஹும் சதகாதான், சுப்ஹானல்லாஹ் சதகா, அல்ஹம்துலில்லாஹ் சதகா என்று ஜிக்ருகளை சொல்லி தந்தார்கள் சகோதரர்களே. அந்த வரிசையில் நபி அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயத்தை பாருங்கள், சொன்னார்கள் யஅதிலு பைனல் இஸ்னைனி சதகா, 2 மனிதர்களுக்கு நீங்கள் நீதம் செலுத்தினால், 2 பேருக்கு இடையில ஒரு பிரச்சனையா, அந்த பிரச்சனையை நீதமாக நீங்கள் தீர்த்து வைத்தால் இதுவும் தர்மத்துடைய நன்மை உங்களுக்கு கொடுக்கும். சொன்னார்கள், ஒரு மனிதர் வாகனத்தில் ஏறுகிறார், அந்த வாகனத்தில் அவரை ஏற்றி விடுவது என்பது எங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் குதிரை ஒட்டகம் கழுதை என்று வரும்போது கொஞ்சம் என்ன செய்யணும், இன்றைக்கு நாங்கள் காரில் ஏறுறோமா, ஏறுறதல்ல உயர்ந்து ஏற வேண்டும். சொன்னார்கள், ஒரு மனிதனை அவனுடைய வாகனத்தில் ஏற்றி விடுவதும் கூட தர்மம்தான். இன்னும் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய பொதியை அவனுடைய சாமானை நீங்கள் அவருடைய வாகனத்தில் ஏற்றி விட்டீர்களானால் அதுவும் சதகாதான். பாதையில் இருக்கக்கூடிய ஒரு அசூசியை, மக்களுக்கு தீங்கிழைக்கும் ஒரு பொருளை நீங்கள் அகற்றிவிட்டீர்களானால் அதுவும் சதகாதான். சகோதரர்களே, சதக்காவுடைய வாயல் விசாலமானது. எனவே 360 நாங்கள் சதக்கா செய்வது என்பது பெரிய விஷயம் அல்ல, ஆனால் சதக்காவுடைய வாயலை சொல்லித்தர வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நீங்கள் ஒரு மனிதனுக்கு உதவி செய்வது, வாகனத்தில் ஏற அவனுடைய பொதியை ஏற்றுக் கொடுக்க, இன்னும் சொல்ல போனால் பாதையில் மக்களுக்கு இது தீங்கு நடக்குமா இல்லையா, தீங்கு நடக்கும் பொருள் நீங்கள் அதை ஓரப்படுத்தினீர்களானால் இதுவும் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய. சகோதரர்களே, இதுவெல்லாம் பிறர் நலனில் கவனம் இருப்பவர்கள் தான் செய்வார்கள். யாருக்கெல்லாம் பிறருடைய நன்மையில் கவனம் இருக்கிறதோ, சகோதரர்களே, ஒரு சகோதரர் ரிவர்ஸ் எடுக்கிறார் வைக்கல, ரிவர்ஸ் எடுக்கிற நேரம் பார்க்கிறோம், முன்னுக்கு போட்டார் பின்னுக்கு வாரார், திரும்ப முன்னுக்கு போட்டார், என்ன 2 காரர் 2 சைட்ல நிப்பாட்டி வச்சிருக்கிறார், சிரமப்படுகிறார். இவர் பார்த்துட்டு கையை கட்டி கொண்டிருக்கிறார், ஏன் பக்கத்துல போய் நின்று அவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணா, ஏன்னா சந்தோஷமாக நாங்க கையை காற்றத்தை வைத்து அழகாக அவன் பின்னால ரிவர்ஸ போட்டான்னு சொன்னா இது சாதாரண விஷயமா, இல்லை, அந்த மனிதனுக்கு நாம் தர்மம் செய்கின்றோம். சகோதரர்களே, பிறர் நலத்தில் கவனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இதையும் தாண்டி சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸை சொன்னார்கள். உண்மையிலேயே அதிசயமும் ஆச்சரியமும் சொன்னார்கள். மன் நஃபஸ அன் முஃமினின் குர்பா, ஒரு மூமினுடைய கஷ்டத்தை யாராவது போக்கி வைத்தால், கஷ்டம் என்ன கஷ்டம் என்று சொன்னார்களா? இல்லை, பொதுவாக சொல்லிவிட்டார்கள். எனவே கஷ்டம் சிரமம் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அது அனைத்தும் அதில் அடங்கிவிடும். சாதாரண சிறிய கஷ்டமாக இருக்கலாம், பெரிய கஷ்டமாக இருக்கலாம். சகோதரர்களே, கஷ்டத்தை போக்கினால் நபி அவர்கள் அதற்கு தார தீர்வை பாருங்கள். என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் நாளை மறுமையில் அந்த மனிதனுடைய சிரமத்தை போக்கி வைப்பான். உலகத்தில் ஒரு மூமினுடைய கஷ்டத்தை நீங்கள் போக்கினீர்களா? நாளை மறுமையில் அல்லாஹ் உங்கள் கஷ்டத்தை போக்கி வைப்பான். சகோதரர்களே, மறுமை அதனுடைய சிரமம் என்று நாம் பேசினால் பதறிப்போவோம். எவ்வளவு பெரிய துன்பம் நிறைந்த ஒரு நாள் என்பதை நினைத்து பாருங்கள். மக்கள் எல்லாம் தடுமாறி போயிருப்பார்கள். அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, பூமி அப்படியே உசுப்பப்பட்டால். சகோதரர்களே, சுனாமி என்று ஒரு இடத்தை தாக்கியது, முழு உலகமும் அல்லோல கல்லோலப்பட்டது. அண்ண பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு விட்டது. எத்தனையோ டிகிரி அடிச்சுட்டு சொல்லி எத்தனையோ மக்களுடைய உயிர் அறிவித்தல் செய்யப்படுகின்றது. சகோதரர்களை, பதறி போகின்றோம். சிறிய ஒரு ஆட்டம் பூமி ஆடினாலே மக்கள் எல்லாம் அல்லோல கல்லப்படுகிறார்கள். மொத்த பூமியும் பூகம்பத்திற்கு ஆளானால் என்ன நடக்கும் சொல்லி பாருங்கள். சகோதரர்களே, வாஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமி அதற்குள் இருக்கும் பாரத்தை எல்லாம் தூக்கி வெளியே எரிந்து விடும் என்றெல்லாம் சொல்றான். அந்நாளில் மக்களை நீங்கள் பார்ப்பீர்கள், போதை பிடித்தவர்கள் போன்று இருப்பார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், குடித்து விட்டு வந்தவர்கள் அல்ல இவர்கள், போதை அறிந்து விட்டு வந்தவர்கள் அல்ல இவர்கள், போதைக்காரர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய கடுமையான வேதனையின் காரணமாக, தண்டனையின் காரணமாக இப்படி குழம்பி போயிருக்கின்றார்கள். சகோதரர்களே, மனிதர்களை நீங்கள் பார்ப்பீர்கள், கல் ஃபராஷில் மப்சூத், அவர்கள் சிதறப்பட்ட ஈசல்கள் போன்று இருப்பார்கள். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி, தன் சகோதரனை விட்டு ஓடுவான், தன் மனைவியை விட்டு ஓடுவான், தன் பிள்ளைகளை விட்டு ஓடுவான். இவ்வளவு பயங்கரம் நிறைந்த அந்த நாள். ஆனால் இந்த நாளில் இருக்கும் சிரமத்தை அல்லாஹ் உங்களுக்கு போக்கி வைப்பதாக சொல்கின்றான். நீங்கள் பிறர் நலனில் கவனம் கொள்வது கொண்டு. சகோதரர்களே, ஒரு மூமினுக்கு கஷ்டம் இருக்கிறது என்று தெரிந்தால் சில சகோதரர்கள் வாய் திறந்து தங்கள் கஷ்டத்தை சொல்ல மாட்டார்கள். அவர்கள் மக்களிடம் அதட்டி கேட்பவர்கள் அல்ல. அல்லாஹு தஆலா சஹாபாக்களை புகழ்ந்து சொல்கின்றான், அவர்கள் யாரிடமும் வாய்விட்டு கேட்க மாட்டார்கள். அவர்களுக்கு கஷ்டம் இருக்கிறது ஆனால் கேட்க மாட்டார்கள். சகோதரர்களே, கஷ்டம் உள்ளவர்களை தேடி பிடித்து அவர்களுடைய சிரமங்களை நாம் போக்கி வைப்போம் என்று சொன்னால், அல்லாஹ் வாக்களிக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய ரசூல் வாக்களிக்கக்கூடிய நாளை மறுமையில் அல்லாஹ் உங்கள் கஷ்டத்தை போக்கி வைப்பான் என்ற அந்த வாக்கியத்தை நாம் அடைவோம். சகோதரர்களே, இன்னும் சொன்னார்கள், வமன் யஸ்ஸர அலா முஸிரின், ஒரு மனிதன் பங்களோத்துக்காரனாக ஆகிவிட்டான், பெற்ற கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுகின்றான். இப்படி ஒரு மனிதனுக்கு நீங்கள் இலகுவை ஏற்படுத்தி விட்டீர்களானால், உங்களுக்கு வரவேண்டிய கடனா அதில் ஒரு தொகையை நீங்கள் விட்டு கொடுப்பது, உங்களுக்கு வரவேண்டிய கடனா உங்களுக்கு முடியுமானால் அதை முழுமையாக விட்டு கொடுப்பது, அல்லது பிறருக்கு கடன் கொடுப்பதற்கு கஷ்டப்படுகின்றானா? சகோதரர்களை, அந்த மனிதனோடு பேசி அந்த மனிதனுடைய கடன் விவகாரத்தில் நீங்கள் கவனம் கொள்வது. இப்படி ஏதோ ஒரு அடிப்படையில் சிரமத்தில் இருக்கும் மனிதனுக்கு நீங்கள் இலகுவை உண்டாக்கினால், யஸ்ஸரல்லாஹு லஹு ஃபித் துன்யா வல் ஆகிரா, அல்லாஹ் உலகத்திலும் அவனுக்கு இலகுவை ஏற்படுத்துவான், மறுமையிலும் ஏற்படுத்துவான். இன்னும் சொன்னார்கள் சகோதரர்களே, ஒமன் சத்தர முஸ்லிமன், ஒரு முஸ்லிமின் குறையை யார் மறைப்பாரோ. சகோதரர்களே, பிறர் நலம் பேணுவதில் மூமீன்கள் எவ்வளவு கவனம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அடுக்கிக் கொண்டு போகிறார்கள். ஒமன் சத்தர முஸ்லிமன், யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைப்பவனாக இருக்கின்றானோ, சத்தரல்லாஹு, அல்லாஹ் அவருடைய குறையை இம்மை மறுமை ஈருலகிலும் மறைத்து விடுவான் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, இதை நாம் சொல்லும் போது சமயத்தில் எங்களுக்கு ஞாபகத்தில் வரும், இந்த மாதிரி நாம் பாடுபட்டோம், ஈடுபட்டோம், இதனுடைய ஆன்மீக பிரயோசனத்தை நீங்கள் சொன்னீர்கள். ஆம், ஆன்மீக பிரயோசனம், மறுமையில் இதற்கு நன்மை கிடைக்கும். உலகத்தில் என்ன அல்லாஹ் எங்களை கவனிக்காமலா விட போகின்றான்? சகோதரர்களே, பிறருக்கு நாம் உதவி செய்தால், பிறர் நலனில் நாம் கவனம் செலுத்தினால், மறுமையில் மாத்திரமல்ல, இந்த உலகத்திலேயே அல்லாஹ் உங்களுக்கு பாக்கியம் அளிப்பான். அண்மையில் சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் சவுதியினுடைய ரேடியோ சேனல்களில் ஒன்றுதான் இதாஅத்துல் குர்ஆனில் கரீம், அல் குர்ஆன் சேனல், 24 hours சேவிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சேனல். ஷேக் பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆலோசனையில் ஆரம்பித்து வைக்கப்பட்ட சேனல். சகோதரர்களே, முழுக்க முழுக்க இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் மாத்திரம்தான், எந்த விதமான ஒரு விஷய கூட உங்களுக்கு அதில் காதில் விழமாட்டாது. எனவே அங்கு பல்வேறு நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் நடாத்தப்படுவதை பார்க்கிறோம். சொல்ல போனால் சகோதரர்களே, நடமாடும் ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்லலாம். இந்த ரியாதில் எத்தனையோ பெரிய உலமாக்கள் இருக்கிறார்கள், பெரும் பெரும் மார்க்க அறிஞர்கள் இருக்கிறார்கள். ஐ ஸ்கோலஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய உலமா சபை இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். இந்த உலமா சபையை நாம் போய் சந்திப்பது என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அவர்கள் பல வேலைகளில் இருப்பார்கள், ஆனால் அவர்கள் அனைவர்களையும் இந்த இதாஅத்துல் குர்ஆனில் சந்திக்கலாம். அவர்கள் அனைவர்களுடைய பயானையும் அவர்கள் அனைவர்களுடைய பேச்சுக்களையும் இந்த இதாஅத்துல் குர்ஆன் என்ற ரேடியோ சேனல் மூலமாக நாம் காதில் செவிமடிக்கலாம். சகோதரர்களே, அண்மையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி, நான் நினைக்கிற ஒரு மாத காலத்துக்குள் இருக்கும், மக்கா மதீனா என்ற இந்த இரண்டு புண்ணிய பூமியினுடைய சிறப்புகள் பற்றி தனியாக ஒரு நிகழ்ச்சி நடக்குது. எங்களுக்கு தெரியும் ரெண்டு ஹரத்துக்கும் சேர்த்து ரியாசத்துல் ஹரமேன் என்று சொல்லி இந்த ஹரமேன் விவகாரங்களை கவனிப்பதற்கு என்று தனியான ஒரு அமைச்சில் ஒரு பகுதி இங்கே இருக்கிறது. வசாரத்து ஷூன் இஸ்லாமியுடைய அண்டர் கண்ட்ரோலுக்கு கீழே, இஸ்லாமிய கல்ச்சர் அஃபியர்ஸுக்கு கீழே செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம். அதுக்கு தலைவராக இருப்பவர் இப்ப இருக்கக்கூடிய ஷேக் இமாம் சுதேஷ் அவர்கள் தான் அதனுடைய தலைவர். அப்ப இது சம்பந்தமாக, இந்த ரெண்டு ஹரத்தினுடைய சிறப்புகள் சம்பந்தமாக பேசும்போது மதீனாவை சேர்ந்த ஒரு ஆலிம் பேசிக் கொண்டிருக்கிறார் அதனுடைய சிறப்புகளை பற்றி. சகோதரர்களே, இப்படி மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய, அதாவது இந்த ரெண்டு ஹரத்துக்கும் உதவி செய்யக்கூடிய மக்கள் நிறைய இருக்கிறார்கள். இப்படி மனித சேவைகளை பற்றி பேசிக் கொண்டு வந்தபோது ரெண்டு சம்பவங்களை சொன்னார். உண்மையில் சகோதரர்களே, அதிசயமும் ஆச்சரியமும். அதிலுள்ள பயன்பாடு என்ன? நாம் நினைக்கிறோமே மார்க்க ரீதியாக நாம் சேவைகள் செய்யும் போது பெரும்பாலும் எங்களுக்கு மனதில் வருவது அல்லாஹ் மறுமையில் கூலி தருவான், அல்லாஹ் மறுமையில் கூலி தருவான். அப்ப துன்யால ஒன்றும் இல்லையா? சகோதரர்களே, நிச்சயமாக இருக்கிறது. இப்ராஹிம் நபியை பத்தி அல்லாஹ் சொல்கிறான், வா அதைனா அஜ்ரஹு ஃபி துன்யா, இப்ராஹிமுடைய கூலியை நாம் உலகத்தில் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிமுக்கு நாம் என்ன செய்தோம்? உலகத்தில் கூலி கொடுத்தோம், மறுமையில் அவருடைய கூலி பெருசு. சரி, அந்த இரண்டு சம்பவத்தில் முதலாவது ஒரு சம்பவம் சொன்னார். ஒரு தம்பதியினர், கணவனும் மனைவியும் ஹஜ்ஜிக்கு போயிருந்த நேரத்தில் இடையில் ஒரு பிள்ளையை பார்க்கிறார்கள். அந்த பிள்ளை தவறிவிட்டது, பெற்றோர்களிடமிருந்து தவறி போன ஒரு பிள்ளை, ஓரளவு வயசு வந்த பிள்ளை தான். அப்ப அழுது கொண்டு இருப்பதை நாம் பார்த்தோம். சோதர்களை பார்த்து விட்டு நிறைய பேர் பார்க்கிறாங்க தான், போறாங்க தான், ஆனா யாரும் கவனம் எடுத்த மாதிரி இல்லை. இந்த தம்பதியினர் என்ன செஞ்சாங்களாம், பிள்ளையிடம் போய் கேட்டார்கள், என்னம்மா என்ன பிரச்சனை, ஏன் அழுவுறீங்க? இல்ல லாஸ்ட், நான் எங்கள தாய் தந்தையரை விட்டும் தவறி விட்டேன். சரி, நம்பர் தெரியுமா அப்படின்னு கேட்கும், அந்த புள்ள எஸ் ஃபாதருடைய நம்பர் தெரியும் அப்படின்னு சொல்லி புள்ள சொல்லுது. உடனே இவர் என்ன செய்யறார், கோல் அடிக்கிறார். கோல் அடிச்சு வாப்பாட்ட கேட்டா வாப்ப சொல்றாரா, எஸ் ஏண்ட புள்ள தான் காணல, எங்க இருக்குதுன்னு பதறார். ஆஹா, பதறாதீங்க, புள்ள இங்க இருக்குது, இன்ஷா அல்லாஹ் நாங்க கொண்டு வந்து பிள்ளையை சேர்க்கிறோம். சரி, எங்க இருக்கிறீங்க நீங்க என்றத சொல்லுங்க. அப்ப உடனே அவர் சொல்றாரு, அசீசியா, எங்களுக்கு தெரியும் மக்கா அசீசியா இருக்கிறது, அசீசியாவில் இன்ன இடத்தில் நாம் இருக்கிறோம். உடனே இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த பிள்ளையை கூட்டிக் கொண்டு அந்த தந்தை இருந்த இடத்துக்கு போய் அவரை மீட் பண்றாங்க. மீட் பண்ணி பிள்ளைய ஒப்படைச்சிட்டாங்க. ஒப்படைச்சோன்னு அவர் சொன்னாராம், வாப்பா நீங்க கட்டாயம் எங்கட ரூமுக்கு வந்துட்டு தான் போகணும், இல்ல இல்ல பிரச்சனை இல்லை, எங்களுக்கு வேலைக்கு நாங்க அதெல்லாம் சரி வராது, நீங்க வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, தந்தை வலியுறுத்தினார். சகோதரர்களே, தந்தையுடைய வலியுறுத்தலை கேட்டு இந்த தம்பதியினர் உள்ள போனாங்களாம். போய் அவர் ஆண்களோடு இருந்தார், பெண்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு அந்த சகோதரி சென்று விட்டார். இப்படி பேசி கேட்டு எங்க எது எல்லாம் பேசி முடிஞ்ச போறோம், போறதுக்கு எழும்புற நேரத்தில் அந்த வாப்பாக்காரர் என்ன செஞ்சாராம், வந்து ஒரு செக்கை கொடுத்தாராம் கையில. எதுக்கு இது? இதை நாங்கள் எடுக்க மாட்டோம், நாங்கள் அல்லாவுக்காக இதை செய்தோம், அல்லாவிடத்தில் தான் நாம் கூலியை எதிர்பார்க்கிறோம், உங்களிடத்தில் எந்த கூலியையும் எங்களுக்கு தேவையில்லை. இப்ப வாப்பா சொல்றாரா, இல்ல நீங்க எடுத்தே ஆகணும், சகோதரர்களே எடுத்தே ஆக வேண்டும். இல்ல அவர் சொன்னாரு, இல்ல வெரி சாரி, நாங்க இல்ல எடுத்தே ஆக வேண்டும். சரி, இந்த என்ன செய்ய சொல்லி எடுத்தே செஞ்சுட்டாரா, பாக்கெட்ல போட்டாரா. ஹைர், இப்ப வெளியே வந்துட்டாங்க. வந்த பிறகு அவர் சொல்றாரு, எடுத்து பார்த்தேன் செக்க, பார்த்தா 20,000 riyals. வாப்பா பெரிய பணக்காரரா இருக்கும், அப்படி ஒரு ஆள் எங்களுக்கு மாட்டி பட்டார் மாட்டாரன்னு நினைச்சிடாதீங்க. சரி, நம்ம செய்யறது அல்லாஹ் கவனி செய்வோம், அல்லாஹ் மறுமையில கூலி தருவான். மூளையை அவரை கொஞ்சம் அவர் அட்ரஸ் கொஞ்சம் எடுத்தாங்கன்னு கேட்டுறாருங்க. சகோதரர்களே, இந்த சம்பவத்தை கேட்டு நான் ஒரு நாலு கிழமை ஆகுது. இதை கொஞ்சம் வெரிஃபை பண்ணி கொள்றதுக்காக வேண்டி நேற்றைய தினம் அந்த இதாத்துல் குர்ஆன் நிகழ்ச்சி நடாத்தியவர் அன்றைய தினத்தில் வந்து சுபைத்துன்னு ஒருத்தர் இருக்கிறார். சுபைத் இப்ராஹிம் சுபைத்துன்றது ஒவ்வொரு காலையிலையும் நீங்கள் கேட்கலாம் அவரோட குரலை. அப்போ அவருடைய ஃபோன் நம்பர் கிடச்சி நான் டிரெக்டாக அவருக்கே கோல் அடிச்சிருந்தேன். கோல் அடிச்சு கேட்டேன், இந்த சம்பவத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்களே. அப்போ அவர் சொன்னார், ஷேக் நீங்கள் இப்போ தான் கேட்டீங்க, ஆனால் இது ரெக்கார்ட் பண்ணது ஒரு வருஷத்துக்கு முதல்ல இருந்தார். இது ரெக்கார்ட் பண்ணதுக்கு ஒரு வருஷத்துக்கு முதல்ல உள்ள ப்ரோக்ராம். நான் உண்டா கொஞ்சம் டைம் தாங்க, அந்த ஷேக்கிட்ட நம்பரை எடுத்து நான் என்ன செய்கிறேன், நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் அவர்கிட்டே கேட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்கன்னு சொன்னார். ஆனால் பிஸியோ என்னமோ தெரியாது, எனக்கு நம்பர் வரல. ஹை சகோதரர்கள், ஆனால் எனக்கு சம்பவம் ஞாபகம் இருக்கிறது, கேட்டது ஞாபகம் இருக்கிறது. அந்த சம்பவத்தை மறந்துவிடக் கூடாது என்பதற்கு ரெண்டு மூணு நாள் கழித்து ஒருத்தர் சொல்லிட்டேன் இப்படி ஒரு சம்பவம் இதாத்துல குர்ஆன்ல போச்சு. என்ன சொல்ல சொல்ல நமக்கு என்ன செய்யும், ஞாபகத்தில் இருக்கும். சரி, அப்ப எனவே 20,000 ரியால்களை என்ன செய்தார், அவர் கொடுத்தார். அவர் சொல்றாரு, நாம் 10,000 வைஃபுக்கு 10,000 கொடுத்து பிரிச்சு எடுத்துக்கொண்டோம். நாங்கள் என்ன என்ன செய்வோம், உங்களுக்கு எதுக்கப்பா இந்த சல்லி எல்லாம் அப்படின்னு சொல்லி மொத்தமா சாக்கல போட்டுருவாங்க. இல்ல, அவர் நானும் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து சேவை என்றால் 10,000 ரியார்களை மனைவிக்கும் 10,000 என்ன செய்தேன் எனக்கும் என்று நாம் பிரித்து எடுத்துக்கொண்டோம். சகோதரர்களே, அல்லாஹ் உலகத்திலேயே பாக்கியம் அளிப்பான் என்று நாம் சொன்னோம். கண் முன்னால் அல்லாஹ் என்ன செய்தான், அவர்கள் அந்த பிள்ளையை கூட்டிக் கொண்டு வரும்போது இவ்வாறு கிடைக்கும் என்று கிஞ்சித்தளவு சிந்தனை கூட என்ன செய்யமாட்டார்கள், கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் அருள் நிறைந்தவன், அவர்களுடைய உள்ளத்தில் போட்டான். அவர் சொல்றாரு பிறகு, உண்மையிலேயே பொருளாதாரம் தேவைப்பட்ட நிலையில் தான் நாம் இருந்தோம். விளங்கிச்சா, அல்லாஹு தஆலா நினையாபுரத்தில் இப்படி ஒன்று நடாத்தி எங்களுக்கு பொருளாதாரம் வந்து சேருவதற்கு அல்லாஹ் வாய்ப்பை அடைந்துவிட்டான். சகோதரர்களே, நாம் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு தேவையை அல்லாஹ்விடம் கேட்கிறோம், நாம் எப்படி அல்லாஹ் தருவான் இதை பற்றி நாம் யோசிக்கவே தேவையில்லை. நீ ஏன் அதை பற்றி யோசிக்கின்றாய், ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வழிகளை அல்லாஹ் வைத்திருப்பான். சகோதரர்களை, அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் எப்படி அறிமுகம் செய்கின்றான், நான் இந்த வானத்தை படைப்பதற்காக 1,000 இன்ஜினியர்மான கொண்டு வந்து போட்டு செய்யல, கொண் அவ்வளவுதான் ஆகிவிட்டது. விளங்கிச்சா, இந்த பூமியை படைக்கிறதுக்காக 1,00,000 இன்ஜினியர் மாற கூப்பிட்டு 1,10,000 லேபர்ஸ் மாற கூப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து கேட்டுக்கடா அப்படின்னு சொல்லி நான் கல்லு மண்ணெல்லாம் கொடுக்கல, கொல் என்று சொன்னேன், அது ஆகிவிட்டது. சகோதரர்களே, வமா ஹல்குக்கும் வலா பஸ்ஸுக்கும் இல்லா கனஃபின் வாஹிதா, உங்க எல்லோரையும் படைத்து நீங்க எல்லாம் மௌத்தான பிறகு மீண்டும் உங்கள் எல்லோரையும் உயிர்ப்பிப்பது என்பது அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மனிதனை படைத்து உயிர்ப்பிப்பது போன்றுதான் எங்களுக்கு. யோசி பாருங்க, எத்தனை கோடான கோடி மக்கள், இந்த கோடான கோடி என்பதற்காக ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷனல் பவர் அல்லாஹ்வுக்கு வேண்டும் என்பது தேவையில்லை. அல்லாஹ் சொல்றான், மொத்த மனித சமுதாயத்தையும் படைத்து அவர்கள் மொத்த பேரையும் மௌத்தாக்கி அவ்வளவு பேரையும் மீண்டும் எழுப்புவது என்பது எங்களை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் இவ்வளவுதான் ஆகிரும். ஒரே ஒரு மனிதனை நாம் படைப்பது போன்றுதான். சகோதரர்களே, இது முதலாவது சொல்லப்பட்ட சம்பவம். அதே ஷேக் இரண்டாவது ஒரு சம்பவம் சொன்னாரு, அது அதை விட ஆச்சரியமானது. சகோதரர்களே, இரண்டாவது சம்பவம் என்ன சொன்னார், ஒரு வாலிபருடைய சம்பவம் சொன்னார். ஒரு ஃபேமிலி மக்கால இருந்து என்ன செஞ்சாங்க, மதீனா உம்ராவை முடித்து விட்டு ரியாதை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்களாம். வார வழியில ஒரு பெட்ரோல் ஷெட்ல வைத்து வெஹிக்கல் என்ன பிரேக் டவுன் ஆகிவிட்டது. ஃபேமிலி வெஹிக்கல் உடஞ்சிட்டு இப்ப எப்படி ரியாத் போய் சேர்றது, மிக நீண்ட தூரம் சொன்னார்கள். நாம் சிந்தித்து யோசித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் ஒரு வாலிபர் வந்தார், வந்து கேட்டார் என்ன பிரச்சனை, வெஹிக்கல் பிரேக் டவுன் ஆகிட்டு என்ன செய்யறது. உடனே சொன்னாரா, இந்த அடிக்கு ஏண்ட வெஹிக்கல், நீங்கள் போங்க இதில், நான் அவர் விஞ்சில் ஏற்றி நான் ரியாதை கொண்டாடுற உங்களோட இதில் உங்களோட காரை நான் விஞ்சில் ஏற்றி நான் ரியாதை கொண்டு வரேன், நீங்கள் பிடிங்க போங்கண்டு. ஷொக் ஆகிட்டாராம் ஃபாதர், என்னடா செய்யறது, இப்படியும் மனிதர்களா. யோசிச்சுட்டு கொஞ்ச நேரம், சரி தேவையும் தானே இப்போ குடும்பத்தை கொண்டு போய் சேர்க்கணுமே அப்படியா இல்லையா. சகோதரர்களே, சரின்னு கீயை வாங்கி வெஹிக்கல்ல சாமான்லாம் ஏற்றிட்டு சொன்னார், நாங்கள் ரியாதுக்கு வந்துட்டோம். அந்த வாலிபர் விஞ்சொண்டு பிடிச்சி வெஹிக்கலை ஏற்றி ரியாதில் கொண்டாந்து ஒரு ஒர்க் ஷாப்பில் போட்டுட்டு எனக்கு கோல் அடித்தார். நான் காரில் போயிட்டு அவரோட கார்லேயே போய் காரை கொடுத்து போட்டு கீயை எடுத்து போட்டு பேசுகிறத கொஞ்சம் நேரம் பேசி போட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் ஜஸாகல்லாஹு கைர் எல்லாம் சொல்லி போட்டு நான் வந்துட்டேன். யார் இந்த வெஹிக்கல் காரை உடஞ்ச வெஹிக்கல் காரவர் சொல்கிறார். அந்த சம்பவத்தில் அவருக்கு பெரிதாக நான் தேங்க்ஸ் பண்ணி அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு அவருக்கு விருந்தளித்து அப்படி எதுவுமே செய்யலை. சொல்றாரு, சாதாரணமாக போனேன், வெஹிக்கலை கொடுத்தேன், தேங்க்ஸ் ஜஸாகல்லாஹு கைர் எல்லாம் சொல்லி போட்டு வந்துட்டேன் நான். கொஞ்ச நாளைக்கு பிறகு எனது நண்பர்களோடு ஒரு சபையில் நாம் இருந்தபோது, இப்ப நாங்க பேசுறோமா இல்லையா, அந்த பிறர் நலம் பேசுதல் சொல்லி இதை பத்தி ஒரு பேச்சுவார்த்தை அங்க நடந்துச்சு. அவர் சொல்ற, அப்பதான் எனக்கு யோசனை வந்துச்சு, ஆஹா, அந்த வாலிபர் செய்த பணி சாதாரண விஷயமா? நானும் என் குடும்பமும் எவ்வளவு சிரமப்பட்டிருக்க வேண்டும். யார் தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு போகண்டு கீய கையில தாரதா இருந்தா? சகோதரர்களை, இப்படியும் அதிசயமானவர்களா? அப்பதான் அவருக்கு, அவர் எனக்கு செய்த சேவையினுடைய பெருமதி எனக்கு தெரிய வந்தது. சொன்னார், நம்பர் இருந்துச்சு, அதனால நம்பருக்கு அடிச்சேன்னா, இவரை பேசணும், இவரை கண்டக்ட் பண்ணணும். நம்பர் அடிச்சா வைஃப் பேசினாங்களாம், வயன் ஃபுலான், எங்க இந்த மனிதர், நீங்க யாரு? இல்ல நான் இப்படி அவரோட, எனக்கும் அவருக்கு இடையில இப்படி ஒரு தொடர்பு உண்ணாது, இப்படி ஒரு அப்ப என்ன செய்யறாரு, இடையில வந்து என்ன செய்யறாரு, கோல் அடிச்சு கேட்டோடனே அவ வைஃப் கொஞ்சம் அவர் சொல்றாரு, கொஞ்சம் திக்கி முக்கி தான் பேசினாங்க, யாரோ எவரோ தெரியாது. சொன்னாங்களா, இல்ல அவரு கொஞ்சம் பிரச்சனை, அவரு ஜெயில்ல. ஜெயில்லையா, என்ன பிரச்சனை? இல்ல அவரு கொஞ்சம் கடன், அந்த கடனை அடைக்க முடியாது, சிரமப்பட்டார், கடன்காரர்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ்ல பிடிச்சி ஜெயில போட்டாங்க. அப்படியா, எந்த போலீஸ்ல கேட்கிறாரு, இன்ன போலீஸ்ல இன்ன ஜெயில இருக்கிறார். ஓகே, உடனே இவர் என்ன செஞ்சாராம் சகோதரர்களே, சில பணங்களை சேர்த்தார். எவ்வளவு தொகை? 100,000 ரியால். 100,000 ரியால்களை சேர்த்து எடுத்துக்கொண்டு நேர் அந்த போலீஸுக்கு போனாராம். அங்க போய் போலீஸ்ல போய் என்ன செய்தார், இன்னார் உங்களிடத்தில் இருக்கிறாரா? ஓ, இருக்கிறார். என்ன அவரோட பிரச்சனை? அவருக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனைக்கு. ஓகே, இந்த எம்ப்லப், இந்த எம்ப்லப் நீங்க அவரோட கையில சேர்த்து வைங்க. என்னன்னு கேட்கிறார் போலீஸ்ல, 100,000 ரியால் இருக்குது, அவருக்கு கொடுங்க சொல்லி. சரி, இந்த போலீஸ்ல எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துட்டாங்களா அவர்கிட்ட. அவர் எடுத்து பார்த்தாரு, 100,000 ரியால். இந்த 100,000 ரியால் சகோதரர்களே, அந்த என்ன சொல்லுவாங்க, யானைக்கு போய் ஈக்கிலால் அடிச்சேன்னு சொல்லுவாங்களே, அப்படித்தானே? அந்த மாதிரியான ஒரு கேஸ் தான் இது. அவரோட கடனோட கம்ப்ளைண்ட் பண்ண கம்பேர் பண்ணா இது நதிங். இந்த 100,000 ரியால் என்ன? அப்ப அவர் 100,000 ரியால் எடுத்து பார்த்தா இதை வச்சு இந்த கடனை நிவர்த்தி செஞ்சு வெளியெல்லாம் போகலாது. அப்ப என்ன செய்தார், அந்த சிறையிலேயே சின்ன சின்ன கடன்காரர்கள் இருந்தாங்களாம். இவர் 5,000, அவர் 10,000, இவர் 8,000 அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் 9 அல்லது 13, ரெண்டாவது ஒரு நம்பரை சொன்னார். கைதிகளில் யார் சின்ன கடன்காரர்களோ அவர்களுடைய கையில இந்த கடனை கொடுத்து நீ ஒப்படைச்சு நீங்க எல்லாம் வெளியாகுங்கடான்னு சொல்லி 9 பேரை, இல்லாடி 13 பேரை அவர் வெளியாக்கி விட்டாரு, உலுக்கைக்காரர். யோசி பாருங்க, நம்ம என்ன என்ன செய்வோம், இதை கொஞ்சம் வீட்டுல கொண்டு போய் கொடுத்துருங்களே, அப்படித்தானே? இந்த சல்லிய போலீஸ்கார கொண்டாந்து பிளீஸ் இப்போ இன்னொரு எம்ப்ளப்ப போட்டு நல்லா பேக் பண்ணி என்ன செய்ய, இதை போய் பொண்டாட்டி கையில கொடுத்து செலவுக்கு வச்சு கொள்ளட்டும் சொல்லி. சகோதரர்களே, தனக்கு சிரமம் ஏற்பட்டது, ஆனால் இந்த பணத்தை வைத்து என்ன செய்ய முடியாது, என்னுடைய சிரமத்தை நீக்க முடியாது, எனவே இருக்கிற மற்றவர்களுக்காக நாம் ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லி சில சிலை கைதிகளை என்ன செய்தார், விடுதலை செய்து விட்டார். சகோதரர்களே, கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த வீட்டுக்காரவர் திரும்ப கோளாடிக்கிறாரா வைஃப்ட, எங்க உங்களோட ஹஸ்பண்ட் இருக்காரா? இல்ல, அவர் வரல, அவர் இன்னும் ஜெயில தான். இன்னும் ஜெயிலையா? இவருக்கு பெரிய ஆச்சரியம். திரும்ப போறார் ஜெயிலுக்கு, பேட்டி கேட்டாரு, இன்னார் ஜெயில இருந்து போகலையா, இவ்வளவு காசு கொடாந்து தந்தனே? அப்ப அவர் சொன்னாரா, ஷேக், 300 மலாயின், 300,000 ரியால் அவருக்கு கடன் இருக்கு. சுபஹானல்லாஹ், அவருடைய கடன் தொகை எவ்வளவு? 300,000 ரியால். சகோதரர்களே, இந்த சகோதரர் சொல்கிறார், அந்த ஷேக் அதை சொல்றாரு, அவர் செல்றாராம், நான் என் மீது கடமையாக்கி கொண்டேன், அவர் எனக்கு செய்த உதவி சாதாரண உதவி அல்ல. அல்லாஹ் அவருக்கு இப்படி பிரச்சனையை சிக்கலை கொடுத்தானா, இந்த ஜெயிலில் இருந்து அவரை வெளியாக்கியே தீருவேன், 300,000 சேர்த்தே தீருவேன் சொல்லி தனக்கு தெரிந்த பெரிய வியாபாரிகளை எல்லாம் சந்தித்து விவரத்தை சொல்லி சகோதரர்களே பணத்தை சேர்த்து 300,000 சேர்த்து கொண்டாந்து கட்டி அவர் விடுதலை செய்தார். இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சரி அப்ப 3 மில்லியன், சாரி, ஓ, 3 மலாயின், 30 லட்சம், ஜஸாகல்லாஹ் கைர், விளங்கிச்சா? அப்ப 30 லட்சத்தை என்ன செய்தார், சேர்த்து கொண்டாந்து கொடுத்து வெளியே எடுத்துட்டார். ஆனா இதுல அதிசயமான செய்தி என்ன தெரியுமா சகோதரர்களே, அந்த சல்லிய ஒப்படைக்கு ரிட்டன் 2வது தரவை வந்த நேரத்தில் கூட எம்ப்லப்ல எழுதினாராம், ஃபாயில் ஹைர், ஒரு நலன் விரும்பி, நலன் விரும்பி தந்ததாக சொல்லுங்க. போலீஸ்காரன் சொன்னானா, அந்த கரீப் ஹூ ஐதன் கரீப், நீயும் ஒரு ஆச்சரியமான ஒரு ஆள், அவனும் ஒரு ஆச்சரியமான ஒரு ஆளாயிட்டாரு. அவனுக்கு கிடைச்சதை வீட்டுக்கு பாபாவை ஆக்களை கொடுத்து என்ன செஞ்சிட்டா வெளியாகிட்டான். நீயும் என்ன செய்கிறா இதை சொல்லாதன்னு சொல்லி நலன் விரும்பி இல்லாடி பத்திரியால கொடுத்து போட்டு என்ன பேரை போடுங்க இல்லையா, கொடுத்தது பத்திரியால் என்ன பேர் வரலன்னு வைங்க, கம்ப்ளைண்ட் வந்துடும், என்ன நானும் கொடுத்தேன் என்ன பேர் வரலேன்னு சொல்லி. சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வயுத்இமூன அத்தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வயதீமன் வஅஸீரா. பணத்தில் அவர்களுக்கு விருப்பம் இருக்கின்றது, இருந்தும் கூட ஏழை மிஸ்கீனன் வயுத்இமூன அத்தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வயதீமன் மிஸ்கீன் யதீம் வஅஸீரா சிறை கைதி. இவர்களுக்கெல்லாம் அவர்கள் செலவழித்து விட்டு என்ன சொல்வார்கள் தெரியுமா, இன்னமா நுத்இமுகும் லிவஜ்ஹில்லா, அல்லாஹ்வுக்காகத்தான் நாம் இதை செய்தோம், லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா, உங்களிடத்திலிருந்து பிரதி கூலியோ நன்றி செலுத்தோணுமோ இதை நாம் எதிர்பார்ப்பதே இல்லை. உண்மையில் சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக என்று மட்டும் செய்பவர்கள் தான் செய்தவைகளை மறந்து விடுவது அவர்களுக்கு நல்லது. ஞாபகத்தில் இருந்தால் தானே பேசுவோம், அப்படியே இல்லையா, ஞாபகத்தில் இருந்து ரெக்கார்டில் எழுதி வச்சு புறம் எடுத்து பார்க்கிறார், நான் செய்த சேவைகள் இவரே பார்த்துட்டு என்ன எதுக்கு இந்த பயான் எல்லாம், கொடுத்ததை மறந்துட்டோம் சொன்னால் என்ன செய்யாது, இது ஞாபகத்தில் வராது. சகோதரர்களை, அல்லாவுக்காக கொடுப்பவர்கள் பிரதி கூலியை கூட என்ன செய்ய மாட்டார்கள், எதிர்பார்க்க மாட்டார்கள். பார்த்தீர்களா, அந்த வாலிபர் அந்த வாகனத்தை கொடுத்த நேரத்தில் இப்படி எதிர்காலத்தில் எனக்கு ஏற்படும் பிரச்சனையை தீர்த்து வைக்கும் மனிதன் இவர், எனவே ஓட ஓடி போய் நாங்கள் பிடிங்க வைக்கல அப்படின்னு சொல்லல, அப்படித்தானே, தெரியாது யார் எவர் எதுவும் தெரியாது. அல்லாவுக்காக சிரமப்படும் இந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணோன்னு நினைத்தார், அல்லாஹ் அதை எப்படி மாற்றினான். சகோதரர்களே, வாழ்க்கையில் எமக்கு ஏற்படும் பிரச்சனைகளை அல்லாஹ் தீர்த்து வைப்பவனாக இருக்கிறான். சகோதரர்களே, பிறர் நலம் பேணுதல் என்று சொல்லும் போது சில சமயத்தில் அது நமக்கு எகெயின்ஸ்டா கூட இருக்கும், பிறருடைய நலத்தை நாங்கள் பேணுறது சில சமயத்தில் எனக்கு அது பாதிப்பாக கூட இருக்கலாம். ஆனால் தியாக உணர்வு உள்ளவர்கள் அந்த பாதிப்பை என்ன செய்வார்கள், அப்படியே சுமந்து கொள்வார்கள், பொறுத்து கொள்வார்கள். இரண்டு நாளைக்கு முன்னால் சென்ற திங்கக்கிழமை என்று நினைக்கிறேன், ஒவ்வொரு நாளும் காலையில 8:30 அல்லது 8:35 இங்கே இருக்கக்கூடிய ஐ ஸ்காலர்ஸ் பெரிய உலமாக்களுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சி ரேடியோவில் இதாத்து அதே இதாத்துல குர்ஆன் நடக்குது. எங்களை தெரியும் மக்கால் இருக்கிறார் ஷேக் சாலிஹ் ஹுமைத், மக்காவுடைய இமாம்களில் ஒருவர், அவரும் ஒரு பாட்டுக்கு வருவார் கிழமையில் திங்கள் அல்லது செவ்வாய் அவருடைய நாள். அதில் ஒரு பெண்மணி கேள்வி கேட்டார், தாய்மார்கள் இந்த கேள்வியையும் பதிலையும் கேட்டு தயவு செய்து நீங்கள் கோபப்பட்டு விடாதீர்கள். ஏன்னா ஒரு பெண்ணோடு சம்பந்தப்பட்ட கேள்வி, சில சமயத்தில் பெண்களுக்கு இது என்ன செய்யலாம், மனதில் உறுத்தலை கூட ஏற்படுத்தலாம், எதுக்கு இவர் போய் இந்த பயானை சொல்றாரு என்ன அப்படின்னு கேட்கலாம். இதை நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், பிறர் நலம் பேணுதல் என்ற தலைப்புக்குள்ள அந்த பெண்ணினுடைய பண்பு அந்த அளவு மிகைத்து இருந்தது. உண்மையிலே இந்த கேள்வியை கேட்ட உடனே அந்த ஷேக் சாலிஹ் ஹுமைத் அவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார். சகோதரர்களே, பதில் சொல்வதற்கு முன்பு அல்லாஹ் உங்களை போன்ற சிறந்த பெண்களை இந்த சமுதாயத்தில் அதிகரிப்பானாக என்று நிறைய துவா செய்தார். நிறைய துவா செய்து விட்டுதான் கேள்விக்கு பதில் சொன்னார். என்ன கேள்வி, அந்த பெண்மணி சொல்கிறாள், என் கணவர் ஏலவே திருமணம் செய்தவர், நான் இரண்டாம் தாரம், அந்த கணவருக்கு நான் இரண்டாவது மனைவி, அல்ஹம்துலில்லாஹ் நல்லவர், எந்த குறையும் செய்யாதவர், அந்த குடும்பத்தையும் நல்ல கவனிக்கிறார், என்னையும் நல்ல கவனிக்கிறார். ஆனால் நான் அவரில் பார்க்கும் பிரச்சனை என்னவென்றால், அங்கு போய் அவர் இராக்களிப்பது கிடையாது, அந்த வீட்டில் அவர் தங்குறது கிடையாது, ஆனா எல்லா ஏற்பாடும் செய்து கொடுத்துக்காரு, இங்க மட்டும்தான் வாரார் தங்குறதுக்கு. கேட்கிறார் ஷேக், அவர் செய்த இந்த பிழையால நான் குற்றவாளி ஆகுவேனா, சுபஹானல்லாஹ், அவர் செய்த இந்த பிழையால நான் குற்றவாளி ஆகுவேனா அல்லாவிடத்தில், என்ன நான் இதை விரும்பல, அவர் அங்கேயும் தங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். சகோதரர்களே, இந்த கேள்வியினுடைய ஆச்சரியத்தில் அவர் துவா செய்துவிட்டு பிறகு சட்டத்தை பேசினார், இல்லை இஸ்லாம் திருமணம் முடித்த தம்பதியினர் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் ஒரு கணவர் செய்திருந்தால் தன்னுடைய படுக்கையை அவர் பிரிக்க வேண்டும், ஏனைய தேவைகளை நிறைவேற்றி செய்வது போன்று அங்கும் அவர் சில அதாவது தங்க வேண்டும், இங்கும் தங்க வேண்டும். பிறகு அந்த பெண்மணி சொன்னதாக அவரே சொல்கிறார், அதாவது அந்த மூத்த மனைவி அவரே அனுமதி கொடுத்து விட்டாராம், இல்லை நீங்கள் அந்த பெண்ணுடைய வீட்டில் மட்டும் தங்கினால் போதும், இங்கு நைட்டில் வர தேவையில்ல அப்படின்னு சொல்லி அவரே அனுமதி கொடுத்திருப்பதாகவும் அந்த பெண் அதை சொன்னார். அப்ப அவர் சொல்றார், சட்டம் இப்படித்தான், ஆனால் யாருக்கும் உரிமை உண்டு, தன்னுடைய உரிமையில் இருந்து தான் விலகுவதற்கு, விட்டுக் கொடுப்பதற்கு இஸ்லாம் அனுமதித்துக் கொடுத்திருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி சவுதா கூட தன்னுடைய நாளில் நபி அவர்களுக்கு நீங்க இங்கு வர தேவையில்ல, அந்த நாளை நீங்க ஆயிஷாவுக்கு எடுத்துக்கோங்க என்று சொல்லி அவர்கள் அனுமதி கொடுத்திருந்தார்கள் என்று அந்த சம்பவத்தையும் சொல்லி காட்டி அந்த பெண்மணி தானே விரும்பி வழங்கியிருந்தால் குற்றமல்ல, அப்படி இல்லாவிட்டால் இங்கு அங்கு தங்குவது அவருடைய கடமை. சகோதரர்களை நினைத்து பாருங்கள், பிறர் நலம் என்பது இப்ப சாதாரணமாக இன்றைக்கு என்ன நடக்குது என்று சொன்னா, ரெண்டாவது ஒன்று யாராவது ஒரு கணவனை முடிச்சுட்டான்னு சொன்னா ரெண்டாவது வைஃப் முழு முயற்சி, எப்படி மூத்ததை விட்டு கால் செய்யலும், அல்லது மூத்த மனைவி முழு முயற்சி என்ன, எப்படி ரெண்டாவதை துரத்த செய்யலும். சகோதரர்களை இப்படி போராட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் இப்படி ஒரு பெண்மணி தன் கணவர் தன்னுடைய மூத்த மனைவிக்கும் அவளுக்குரிய ஹக்கை அவர் நிறைவேற்ற வேண்டும், அப்படி இல்லாவிட்டால் அவர் அல்லாவிடத்தில் குற்றவாளியாகுவார் என்ற உணர்வில் பேசிய இந்த கேள்வி உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது. எனவே சகோதரர்களே, பிறர் நலம் நாம் பேணுவதில் அல்லாஹு தாலா மறுமையில் மாத்திரம் எங்களுக்கு கூலியை வைக்கவில்லை, அல்லாஹ் உலகத்திலும் எங்களுக்கு கூலியை வைத்திருக்கின்றான். சகோதரர்களே, பிறர் நலம் பேணுவதில் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்பாட்டில் முதலாவது யாருக்கு நாம் உதவி செய்வோமோ அந்த சகோதரர்கள் மறைவில் எங்களுக்காக துவா செய்வார்கள். சகோதரர்களே, மறைவில் எங்களுக்காக வேண்டி அவர்கள் கேட்கும் துவாவை அல்லாஹ் கபூல் செய்து விட்டால் அல்லாஹ் மறுமையில் மாத்திரமல்ல உலகத்திலும் எங்களுக்கு பாக்கியம் அளிப்பான். பிறர் நலம் பேணக்கூடியவர்கள் சகோதரர்களே மக்களின் நேசத்திற்குரியவர்களாக இருப்பார்கள். பாருங்கள், யார் பிறர் நலனில் கவனம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அந்த மனிதர்கள் பற்றிய நேசம் பாசம் அல்லாஹ் மனிதர்களுடைய உள்ளத்தில் போட்டு விடுவான். சகோதரர்களே, பிறர் நலம் பேணக்கூடியவர்களுடைய உலக முசீபத்துகளை அல்லாஹு தஆலா போக்கி வைப்பான். உலகத்தில் அவருக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை அல்லாஹ் தீர்த்தி வைப்பான். இது மாத்திரமல்ல, நாளை மறுமையிலும் அல்லாஹு தஆலா மிகப்பெரும் கூலிகளை அவர்களுக்கு வழங்குவதற்கு காத்திருக்கின்றான். எனவே சகோதரர்களே, சொல்லப்பட்ட இந்த பண்பு எமது வாழ்க்கையில் எமக்கு குடிகொள்ள வேண்டும். பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் நாம் எமது சக்திக்கு உட்பட்ட முறையில், சகோதரர்களே, ஒரு மனிதன் என்னிடத்தில் ஒரு தேவையை கேட்கின்றார். ஷேக் பின்பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி பேசும்போது ஒரு அறிஞர் சொல்லுகின்றார், ஷேக் பின்பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்ன செய்திகளில் ஒன்றுதான், ஒருவர் உங்களிடம் ஒரு தேவையை முன்வைக்கின்றார், அந்த தேவையை செய்யும் ஆற்றலும் அதிகாரமும் சக்தியும் உங்களிடம் இருக்குமானால் நீங்கள் முடியாது என்று சொன்னால் அல்லாவின் திருத்திக்குரிய மனிதர்களாக ஆக மாட்டீர்கள். உங்களுக்கு முடியும், உங்களுக்கு ஏதுமாக இருக்கின்றது, இருந்தால் நீங்கள் அவரை அல்லாவுக்காக அதை செய்து கொடுக்கும் மனிதர்களாக, முடியலையா நாம் அல்லாவிடத்தில் குற்றவாளியாக ஆக மாட்டோம். இன்னும் சகோதரர்களே, இந்த பண்பு மனிதர்களிடத்தில் நேசத்தை உருவாக்குவது போன்று அல்லாஹ் குர்ஆனில் அல்லாஹ் நேசிப்பவனாக இருக்கிறான் என்று பல வசனத்தை நாம் ஓதி காட்டுகின்றோம். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்ஸினீன், உபகாரம் செய்யும் மனிதர்களை, பிறர் நலம் பேணுபவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நேசம் எங்களுக்கு ஏற்பட்டால் அல்லாஹ்வுடைய ஜிப்ரீலுடைய நேசம், மலக்குமார்களுடைய நேசம், பூமியில் கபூலியத்து, ஆகிரத்தில் வானத்தில் கபூலியத்து என்று இப்படி பல வாக்கியங்கள் அதற்கு அமைந்திருப்பது என்பதை இந்த இடத்தில் நாம் நினைவு கூற வேண்டும். எனவே பிறர் மக்களுடைய நலனில் கருத்து கொண்டவர்களாக எம் வாழ்க்கையை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, தற்போது நடைபெற்றிருந்து கொண்டக்கூடிய இந்த பிரச்சனை அது அங்குதானே நடக்கின்றது, நமக்கு என்ன என்ற தோரணையில் நாம் இருந்து விடாது. எந்த வகையில் இந்த பிரச்சனையில் நாம் கலந்து கொள்ள முடியும், நாம் பங்கு செலுத்த முடியும் என்றதை நாம் யோசித்து, ஒன்றுமே முடியாதா, குறைந்தபட்சம் துஆவையாவது அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், முஸ்லீம்களுடைய இந்த பிரச்சனையை தீர்த்து வை, முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பளி, அவர்களுடைய உடல் உரிமைகளுக்கு பாதுகாப்பு கொடு என்று அல்லாஹ்விடம் துஆ கேட்பதன் மூலமாக சரி, நாம் அதில் பங்கு கொள்ளவர்களாக இருந்து பிறருடைய நன்மையில் கலந்து கொண்டவர்கள் என்ற வாக்கியத்தை பெறுவதற்கு நாம் அனைவர்களும் முயற்சியுமாக. இந்த உயர்ந்த பண்பை அல்லாஹு தஆலா அதிகமாக எங்களுக்கு வழங்கி துனியாவிலும் ஆகிரத்திலும் பாக்கியம் பெற்ற மக்களாக எங்கள் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين، وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين، والحمد لله رب العالمين.